சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே, இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 7.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து தத்துவ ஞானத்தை நமக்கு உபகரிக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றி அவர் குருநாதராகிய மெய்கண்டரை வணங்கி இன்றைய பாடத்துக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். உண்மை விளக்கம் என்ற நூல் 54 வெண்பாக்களை கொண்டது. அதிலே ஒரு வெண்பா காப்புச் செயலாக அமைய 53 வெண்பாக்களுக்குள்ளே சைவ சித்தாந்த தத்துவ ஞானத்தை நமக்கு வனவாசகம் கடந்த தேவர் ஊட்டுகிறார். அதிலே 3 பாடல்களை 2 பாடல்கள் முழுமையாக பார்த்திருக்கிறோம். 3வது பாடல் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய அபிப்பிராயத்தின்படி ஒவ்வொரு நாளும் வகுப்பு தொடங்குகிற பொழுது படித்த பாடலை ஒரு புறம் வாசித்து விட்டுட்டு மெல்ல மெல்ல அந்த பாடல் மனதிலே பதிந்து விடும். ஆகவே முதல் 2 பாடலை படித்து 3 பாடலிலே விட்ட இடத்திலே இருந்து இன்றைக்கு வகுப்பை ஆரம்பிப்போம். காப்புச்செய்யுள்.
காப்புச்செய்யுள் வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற் ஐங்கரனை வந்தமர புந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். பாடல் 2. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாகா நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று. பாடல் 3. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று.
3வது பாடலிலே இந்த 8 கேள்விகள் பற்றிய செய்திகள் மெல்ல மெல்ல உரையாசிரியராலே சொல்லப்படுகின்றன. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது
வினை ஏது மாறா வினை ஏது
நீங்களே வாசிங்க.
ஆறாறு தத்துவம் ஏது அது 2 பாட்டுங்க. அது ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று.
இப்போ நாங்க படிக்கிறது எத்தனையாவது பாட்டு?
பாடல் 3ங்க ஐயா. உள்ளபடி இத்தை உரக்க கேள் அந்த பாட்டு.
சரி, நேற்று விட்ட இடத்துல இருந்து நீங்க வாசிக்க தொடங்கலாம்.
சரிங்க
ஐயா. பக்கம் 31 இருக்குங்க.
31. சரி சரி,
அது அந்த போன பத்தியும் படிச்சிருங்க ஐயா. இந்த
சரி,
யோகம் நிகழ் புதல்வா என்ற வெளியின் உட்பொருள் நல்லாசிரியரது உபதேசம் மாணாக்கனது அறிவில் பக்குவம் இருந்தாலே விளங்கும். பக்குவம் என்பது ஆசிரியர் அறிவுறுத்தும் உண்மையை விளக்கம் இல்லாதும் பொருள் மாறுபடவும் உணராமல் உள்ளவாறு உணரும் நிலையாகும்.
நேற்று அது பார்த்தோம். ஐயம் இருக்கக்கூடாது, திரிவிருக்கக்கூடாது, தெளிவிருக்க வேண்டும். நல்வினை இருந்தால்தான் அத்தகைய கல்வி வந்து வாய்க்கும். பெரிய பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் படித்து விட்டு படித்ததனுடைய உண்மை அறியாமல் திரிவு கல்வி பெற்று குழம்பி இருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்கிறவர்கள் போன்ற பல பேர் இருக்கிறார்கள். நூலாசிரியன் சொன்னது ஒன்று இருக்க அவர்கள் வேறொன்றை விளங்கிக் கொள்வார்கள். அது அவர்களே. நாம் குற்றம் சொல்லி பிரயோசனம் இல்லை. அவர்களுக்கு அமைந்த விதி அவ்வளவுதான். அனிசை 1000 அனிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார் என்று பாரதியார் பேசுகிறார். ஆகவே ஒரு நூலை படிக்கிற பொழுது ஐயமும் தெளிவுமற்று தெளிவு வருவதற்கே இறைவனுடைய கருணை வேண்டும். அந்த கருணை அந்த தன்மையைத்தான் இதிலே அவர் சொல்லுகிறார். ரசிங்கள்,
இந்த பக்குவம் ஆன்ம அறிவை ஆணவ மலம் பற்றியுள்ள வரையில் உண்டாகாது.
பிரச்சனை ஆன்ம அறிவை ஆணவமலம் பற்றி இருக்கும் மட்டும் இருள் இருக்கும், அந்த இருள் காரணமாக தெளிவு வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும்.
அம்மலம் அறிவை திசை திருப்பி இழிந்த உலகப் பொருளையே பெரிதாக மதித்து அதனையே நாடும்படியாக செய்யுமே அன்றி உயர்ந்த ஞான பொருளில் நாட்டத்தை செல்ல விடாது.
இதுதான் நான் நேற்று சொன்னது. இந்த கம்பனை பார்க்கிற பொழுது அண்ணாதுரைக்கு கம்ப ரசம்தான் தெரிந்தது. அவ்வளவு தத்துவம் பாடி இருக்கிற கம்பனிலே முடிந்தது என்றால் என்றால் அவர்களுடைய மனதே ஆணவம் பற்றி இருந்தது. ஆணவம் பற்றி இருந்த கண்ணாலே உண்மை தெரியாமல் பொய் தெரிகிறது. அது அவர்கள் பல பிறவிகள் எடுத்து அந்த பிறவிகளிலே அனுபவம் பெற்ற பிறகுதான் அவர்களுக்கு அந்த உண்மை தெரிய போகிறது. அந்த ஒப்பீட்டிலே நாம் புண்ணியம் செய்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் ஏதோ சில நெறிகளையாவது நமக்கு சுலபமாக காட்டி தருகிறார் என்ற அளவிலே தெய்வத்துக்கு நன்றி சொல்லி சொல்லித்தான் படிக்க வேண்டும்.
எனவே ஆணவ மலத்தின் ஆற்றல் தேய வேண்டும். மலத்தின் ஆற்றல் தேய தேய ஆன்ம அறிவு சிறிது சிறிதாக விளக்கம் பெற்று படிப்படியே பக்குவம் எய்தும்.
இருள் குறைய குறைய ஒளி அதிகரித்துக் கொண்டே போகும்.
ஆணவ மலத்தின் ஆற்றல் எவ்வாறு தேயும் எனில், பதியை தொடுதல் ஆகிய தவத்தினாலேயே மல ஆற்றல் தேய்வதாகும்.
இதுல ரெண்டு கருத்து இருக்கிறது. ஆணவ மலத்தை எப்படி தேய்க்கலாம் என்றால் இறை நம்பிக்கை அதை தேய்க்கும். இறை நம்பிக்கை எப்படி தேய்க்கும் என்று கேட்டால், புறவிகளிலே தோய்வித்து அல்லது தோய்ப்பித்து அதனாலே ஏற்படுகிற இன்ப துன்ப அதிர்வுகளாலே அனுபவத்தை விரிவித்து அந்த அனுபவத்தினாலே ஆணவ மலத்தினுடைய தன்மையை இறைவன் குறைக்க செய்வான். அதுதான் அந்த ஆணவ மலத்தை தேர்க்கிற முறைமை.
ஆணவ மலத்தின் ஆற்றல் எவ்வாறு தேயும் எனில், பதியை தொழுதல் ஆகிய தவத்தினாலேயே மல ஆற்றல் தேய்வதாகும். அத்தவம் சரியை கிரியை யோகம் என மூன்றாய் நிகழும். அவற்றுள் சரியை என்பது திருக்கோயில் வழிபாடு செய்தல், அடியார்களை சிவன் எனவே கருதி வழிபடுதல் முதலியன. இது புற வழிபாடு என்பது புலமாகும் புலனாகும். கிரியை என்பது தம் தம் இல்லங்களில் சிவலிங்கப் பெருமானை ஆன்மார்த்த மூர்த்தியாக எழுந்தருளித்துக் கொண்டு அகத்தும் புறத்தும் வழிபடுதல். இதில் உடலோடு உள்ளமும் ஈடுபடுவதால் புறமும் அகமும் கலந்த வழிபாடாகிறது.
யோகம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், வழிபாடு என்பது நாங்கள் பெரும்பாலும் சரியையை தாண்டுவதில்லை. இன்றைய நிலைமையிலே பெரும்பாலானோர் புற வழிபாட்டிலேதான் அதிகம் மெனக்கெடுகிறார்கள். ஓரளவு இந்த தத்துவத்தை படிக்கிற உங்களை போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேணும் என்றால் அடுத்த நிலை வழிபாட்டுக்கு போக வேண்டும். போக வேணும் என்றால் பிடித்து கொண்டு போவதல்ல, தெரிய வந்தால் அதை ஒரு நல்ல சுவை இருக்கிறது என்று தெரிய வந்தால் அதை கட்டாயமாக சுவைப்போம் முனைவோம். இந்த நூல்களை படிக்கிற பொழுது அது தெரிய வருகிறது, தெரிய வருகிற பொழுது ஆசை வருகிறது. கிரியை வழிபாடு என்பது என்னவென்றால், அது கிரியை என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்வார்கள். அடிப்படையிலே புறத்திலே செய்கிற வழிபாட்டை அகத்துக்கு உண்டாக்கி கொள்வது. அதாவது சிவ பூஜையை உங்களுடைய மனதுக்குள்ளே நிகழ்த்த பழக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மனதுக்குள்ளே, அதாவது புறத்திலே மெய் வழிபாடு செய்ய அகத்திலே மனம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்போதான் வாய் சொல்லுகிற மந்திரங்கள் மூன்றுமாக சேர்ந்து திரிகரணமாக வழிபடுகிற அந்த ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ மனதிலே வழிபடுகிறது என்கிறது முதல் ஆரம்பத்திலே அதற்கு பயிற்சி பண்ண வேண்டும். மனதிலே திடீரென்று மன வழிபாடு வராது. சுவாமிக்கு ஒரு பூ வைக்கிறோம் என்பது போல மனதிலே பூ வைக்க வேண்டும், மனதிலே அபிஷேகம் செய்ய வேண்டும், மனதிலே பிரசாதம் படைக்க வேண்டும். இதனால் வரைக்கும் வெளியிலே செய்து கொண்டிருந்த பூசை முறைகளை எல்லாம் அகத்துக்குள்ளே செய்யப்படுகிறது. அப்படி செய்ய 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 இறைவனுக்குடனான நெருக்கம் உண்டாகும். அதைத்தான் இவர்கள் கிரியை வழிபாடு என்கிறார்கள். அதை நாம் பயிற்சியில் நான் முன்பு உங்களுக்கு திருக்குறளோக்கிலும் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட்டினுடைய தரத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டு போக வேண்டும். பெருமனை கோயிலை கண்டு அல்லது ஒரு படத்தை கண்டு கும்பிடுவது என்பது ஒரு அது தவறல்ல ஒரு நிலை. அதற்கு மேலே போக வேணும் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. நான் எப்பொழுதும் சொல்றேன், சுலபமான வழி குளிக்கிற பொழுது உங்களுடைய மையை சிவனாக நினைத்து கொண்டு அது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று தலையிலே ஒரு வாடி தண்ணி வாருங்கள். அது அக வழிபாடாக மாறும். அதுபோல உணவு உண்ணுகிற பொழுது ஒரு பிடி உணவை எடுத்து இறைவனுக்கு படைக்கிறேன் என்று நினைத்து நீங்களே உண்டால் கூட, மற்றொரு உயிருக்கு போடுவது சிறந்தது, நீங்களே உண்டால் கூட ஒரு உயிருக்கு கொடுக்கிறீர்கள். ஆகவே சிவனுக்கு பிரசாதம் படைக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு செயல் செய்கிற பொழுதும் அதை சிவார்ப்பணம் பண்ணி பண்ணி செய்ய வேண்டும். தூங்குகிறீர்களா, இறைவனிடம் ஒப்படைத்து தூங்குவது. படிக்கிறீர்களா, இறைவனிடம் ஒப்படைத்து படிக்கிறது. இது தொடக்கத்திலே கொஞ்சம் ஒரு பொய்மை இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் சும்மா ஒரு டூப்பு விடுகிறோமோ என்று நமக்கே படும். ஆனால் இது பயிற்சியாக 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 அது உங்களை அறியாமல் உங்கள் உங்களுடைய வழிபாடாக மாறிவிடும். நாவுக்கரசர் சொல்லுகிறார், நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சி வாயமே என்று நாவுக்கரசர் தேவாரத்திலே ஒரு வரி முடியும். அவருடைய முதல் பதியத்திலே வரும். அந்த அந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே. தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பழகினால் அந்த பழக்கம் வழக்கமாக மாறும். பழக்க வழக்கம் என்ற சொல்லுக்கு நான் முன்பு உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். பிரிந்து செய்வது பழக்கம். சில நாட்களிலே அந்த பயிற்சியாலே அறியாமலே செய்வது வழக்கம். இறை வழிபாட்டை தேவையில்லாத பல விஷயங்களை எல்லாம் பழக்கமாகி வழக்கமாகி வைத்திருக்கிறோம். அப்படி இல்லாமல் இறை வழிபாட்டை முதல் பழக்கப்படுத்துங்கள். இந்த நான் சொன்னது போன்ற அக வழிபாடு என்பது ஒவ்வொரு செயலிலேயும் இறைவனை பூஜிக்கிற தன்மையை நினைத்து நினைத்து செய்து கொண்டு வர கொஞ்ச நாளாலே ஆனாக நாம் மறந்தாலும் நம்முடைய அறிவு, நம்முடைய மனம், நம்முடைய ஆத்மா அந்த வழிபாட்டை செய்யும். செய்கிற பொழுதுதான் வழிபாடு புறத்திலேயும் நிகழ்ந்து அகத்தோடும் தொடர்பு கொள்ளும். அதற்கு கிரியை என்று பெயர். அதைத்தான் ஆசிரியர் சொல்கிறார்.
அவற்றுள் சரியை என்பது திருக்கோயில் வழிபாடு செய்தல், அடியார்களை சிவன் எனவே கருதி வழிபடுதல் முதலியன. இது புற வழிபாடு என்பது புலனாகும். கிரியை என்பது தம் தம் இல்லங்களில் சிவலிங்க பெருமானை ஆன்மார்த்த மூர்த்தியாக எழுந்தருளித்துக் கொண்டு அகத்தும் புறத்தும் வழிபடுதல். இதில் உடலோடு உள்ளமும் ஈடுபடுவதால் புறமும் அகமும் கலந்த வழிபாடாகிறது. யோகம் என்பது மனத்தை அடக்கி ஒரு வழியில் நிறுத்தி இறைவனை அகக்காட்சியில் கண்டு அவனோடு உள்ளம் ஒன்றுபடுதல். இஃது அக வழிபாடு ஆகும்.
யோகம் என்பதை எட்டு கூறுகளாக பிரிக்கிறார்கள். அட்டாங்க யோகம் என்று யோகத்துக்கு யோகத்தை எட்டு கூறுகளாக பிரிப்பார்கள். அதிலே முதலிலே ஒழுக்கம் பயில்வதுதான். அது அங்கே அந்த முதல் ரெண்டு யமம் நியமம் என்று ரெண்டு படிகள் சொல்வார்கள். யமம் என்பது பிழைகளில் இருந்து, அதாவது நாங்கள் சொன்ன விளக்கென ஒழித்தல். நியமம் என்பது விதித்தன செய்தல். ஒழுக்கம் இல்லாதவனுக்கு யோகம் இருக்கக்கூடாது என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் ஒழுக்கம் இல்லாதவன் யோகத்தை பயின்றால் யோகத்தாலே வருகிற சித்திகளினாலே சமுதாயத்துக்கு நட்டம் செய்வான் என்று பல சாமிமார்கள் ஊடாக நாங்கள் அதை கண்கூடாக காணுகிறோம். ஆகவே ஒழுக்க பயிற்சி முதல் ரெண்டு நிலை. மூன்றாவது சொல்கிறார்கள் ஆசனம். ஆசனம் என்பது ஒரு இடத்திலே உட்கார்ந்து நிம்மதியாக சுகமாக உடம்பை அமைத்து பழகுதல். எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் உட்கார்ற பொழுது களைப்பு வந்தால் அந்த களைப்பிலே நாம் யோகத்தை கைவிட்டு விடுவோம். அதனாலே ஒரு இடத்திலே உட்கார்ந்து அதுக்கு ஆசன முறைகள், அதாவது யோகத்தை தரக்கூடியதான ஆசன முறைகளை நமக்கு நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இன்றைக்கு உலகம் பூராகவும் அங்கீகரிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. உலகம் அங்கீகரித்த பிறகுதான் நாங்கள் அங்கீகரிக்கிறது என்று ஒரு முறை வைத்திருக்கிறோம். நாம் அங்கீகரித்து உலகத்துக்கு கொடுத்தோம் என்று இல்லை, உலகம் பூராகவும் இன்றைக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆகவே ஆசனங்களை அவரவர் உடம்புக்கு வாய்ப்பான ஆசனத்திலே அமர பழகுவது, இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை, இப்ப யமம் வந்து விட்டது, நியமம் வந்து விட்டது, அது பிறகு ஆசனம் வந்து விட்டது. ஆசனம் வந்த பிறகு அதற்கு அடுத்த நிலையாக சொல்வார்கள் பிராணாயாமம், மூச்சை மூச்சிலே பயிற்சி பண்ணுவது. மூச்சுக்கும் நம்முடைய முக்கணங்களுக்கும் தொடர்பு உண்டு. மூச்சு பயிற்சி செய்ய செய்ய நம்முடைய முக்கணங்களிலே இருக்கக்கூடிய தேவையற்ற குணங்களை நீக்கி சாத்வீக குணத்தை உருவாக்கலாம். மூச்சு பயிற்சியினாலே அது அது ஒரு நாள்லயே ரெண்டு நாள்லயே வர்ற விஷயங்கள் அல்ல ஆசனம் பிராணாயாமம் எல்லாம். மூச்சு பயிற்சியினாலே நம்முடைய உடல் இயல்பாக ஞான மார்க்கத்திலே போகக்கூடிய அந்த அந்த பயிற்சியை உண்டாக்குது. இது நாளையும் யோகத்தினுடைய ஆரம்ப நிலை என்று சொல்வார்கள். இதை பற்றி நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அனுபவத்தில் மீண்டும் சொல்லுகிறேன். அப்போ இந்த முதல் நான்கு அட்டாங்க யுகத்திலே முதல் நான்கும் புறப்பயிற்சிகள், அதற்கு பிறகுதான் உண்மையான யோக பயிற்சி தொடங்கும். அது என்ன செய்வார்கள் என்றால், பெயர்கள் நாலு சொல்வார்கள் எனக்கு இப்ப, தேகாக்கிரம், தியானம், சமாதி, பிரத்யாகாரம் என்று நான்கு நிலை இருக்கிறது. அந்த முதல் நிலை என்னவென்றால், எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். உலக தொடர்பு பட்ட நமக்கு எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். திடீரென எண்ணங்களை பிடித்து நிறுத்த முடியாது. அதற்காக அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், முதல் நிலையிலே பல எண்ணங்களுக்குள்ளே கெட்ட எண்ணங்களும் வரும், நல்ல எண்ணங்களும் வரும். அது சாமி கும்பிடுகிற பொழுது, படிக்கிற பொழுது, எப்பவும் எல்லாம் கலந்து கலந்து வரும். வருகிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஒரு கெட்ட எண்ணத்தை முதல் ஒரு நல்ல எண்ணத்தாலே நீக்கு. ஒரு கெட்ட எண்ணம் வருகிற பொழுது அதை எப்படி நீக்குவது என்று கேட்டால், பிடித்து தள்ள முடியாது. பிடித்து தள்ள தள்ள இன்னும் அது பற்றிய பல எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். அவர்கள் சொல்லுகிற வழி என்னவென்றால், ஒரு நல்ல ஒரு ஒரு தீய எண்ணம் மனதிலே வருகிறது என்றால், அந்த நேரம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நினைத்தால் இது மறந்து போய். ஆகவே ஒரு நல்ல எண்ணத்தாலே கெட்ட எண்ணத்தை நீக்கி கெட்டதுகளை முதல் நீக்குவது, எண்ணங்களிலே இருந்து தீயதுகளை நீக்குவது, இது ஐந்தாவது நிலை. இப்போ நல்ல எண்ணங்கள் மட்டும் தேங்கி நிற்கின்றன. நல்ல எண்ணங்கள் கூட நம்முடைய எண்ண ஒருமைப்பாட்டுக்கு இடம் தராது. ஆகவே என்ன செய்ய வேணும் என்றால், நல்ல எண்ணங்களிலே ஒரு 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 எண்ணத்தை பற்றி கொண்டு, ஏதாவது ஒரு குறித்த எண்ணத்தை பற்றி கொண்டு அதிலே நிற்க பயிற்சி பண்ணுவது. அது அஞ்சாவது என்ன, ஏகாக்கிரமா,
தாரணை, பிரத்யாகாரம்,
தாரணை,
தியானம்,
தியானம், சமாதி. சரி, தாரணை என்பது ஒரு எண்ண ஒரு எண்ணத்திலே மனதை பல எண்ணங்களை அடக்கி அல்லது ஒடுக்கி ஒன்றாக நிற்கப்படுகிறது. அடுத்த நிலை என்னவென்று கேட்டால், அந்த ஒரு எண்ணத்திலே அதிக நேரம் நம் மனதை நிறுத்திப்படுவது. என்றால் ஒரு எண்ணத்தில் நீக்கி திருப்பி மனம் உடைத்துக் கொண்டு பல எண்ணங்களுக்குள்ளே ஓடும். அப்படி ஓடாமல் பற்றிய ஒரு எண்ணத்திலேயே தொடர்ந்து மனதை பிடிக்க பண்ணுவது, அது ஞானம் என்று பெயர். அதனால் தான் நான் சொல்வது, எங்கள் ஊர்களில் எல்லாம் வழக்கம் இருக்கிறது, முன்பும் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெண் ஒரு பையன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்றால் வீட்டிலே பிரச்சனை வரும். அப்ப அவர்கள் இந்த வீட்டிலே சொல்றது, அவன் அந்த பெண்ணினுடைய தியானத்திலேயே இருக்கிறான் என்பான். ஓ, தியானம் என்ற சொல்லினுடைய அர்த்தம் நம் பெரியவர்களுக்கு, நம் இல்ல சாதாரண மனிதர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. தியானம் என்றால் தொடர்ந்து ஒரு எண்ணத்தை பேணுவது. அப்போ தியான நிலை, இப்போ ஒரு எண்ணம் வந்து ஒரு எண்ணத்தை தொடர்ந்து நிலைநிறுத்த பழகிவிட்டால் பிறகு என்ன ஆகும் என்று கேட்டால், அந்த எண்ணம் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மெல்ல மெல்ல அழித்து எண்ணமில்லாத ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போகும். அதைத்தான் சமாதி என்கிறார். சமாதி என்ற சொல் எட்டாவது நிலை, யோகத்தினுடைய எட்டாவது நிலை. அதிலே அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த சமாதியிலே ஆரம்பத்திலே நாங்கள் நாலு விஷயம் படிக்கிறோம். அகக்கரணங்கள் என்று, அந்த கரணங்கள் என்று படிக்கிற பொழுது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று நாளை படிக்கிறோம். ஆனா தத்துவார்த்தமாக நீங்கள் பார்க்கிற பொழுது மூன்றைத்தான் சொல்லுவார்கள். அது நான் தத்துவம் படிக்கிற பொழுது விளங்கப்படுத்துகிறேன். இந்த சித்தத்தை விட்டு ஒன்று குணதத்துவம் எடுத்தால் சித்தத்தை விட்டு விடுவார். சித்தம் என்பது என்னவென்றால், இந்த எண்ணங்களினுடைய மூலாதாரம் அதுதான். அதிலே இருந்துதான் மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் புறப்படுகின்றன. இப்போ எண்ணங்களை ஒடுக்கி 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 கொண்டு வர மனம் இல்லாத நிலை வந்துவிடும், புத்தி இல்லாத நிலை வந்துவிடும், அகங்காரம் இல்லாத நிலை வந்துவிடும். அப்பொழுது சித்தம் மட்டும் நிற்கும். அதை பெரியவர்கள் எழுதுகிற பொழுது எழுதுகிறார்கள். சித்தம் என்பது ஒரு தளம் போல, ஒரு நிலம் போல, அதிலே முளைப்பதுதான் மனம் புத்தி அகங்காரங்கள் எல்லாம். மனம் புத்தி அகங்காரங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒடிக்க விட சித்தம் மட்டும் நிற்கும். இந்த சித்தம் நிற்கிற நிலைதான் ஆன்மாவினுடைய ஆரம்ப நிலை. அதிலே என்ன என்ன சலனங்கள் ஒன்றும் இருக்காது. ஆகவே ஆன்மாவினுடைய ஆரம்ப நிலையோடு திருப்பி கொண்டு வந்து அதை பொருத்துவது, ஆதி நிலையோடு சமப்படுத்துவது என்றபடியால் தான் சமாதி என்று அந்த எட்டாவது நிலைக்கு சொல்வார். இது படிமுறையாக வர வேண்டியது யோக நிலையிலே. யோக வழிபாடு என்பது மெல்ல 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 நகர்த்தி இந்த இந்த உயர்நிலைக்கு சமாதி நிலை வரையும் வர வேண்டும். ஒவ்வொன்றும் சரியையிலையும் புற வழிபாடு ரொம்ப கீழ்மையாக புற வழிபாடு செய்கிறவர்கள் இருப்பார்கள். அதிலே படிப்படியாக உயர்ந்து போய் கொண்டிருக்க ஒரு இல்லையிலே அது தானாக கிரியைக்கு மாறும். கிரியையிலே உயர்ந்து உயர்ந்து போய் கொண்டிருக்க தானாக யோகத்துக்கு மாறும். யோகத்திலே உயர உயர தானாக ஞானத்துக்கு மாறும். அது பற்றி தான் இப்ப நாங்கள் படித்துக் கொண்டிருக்கோம். படியுங்கள்.
யோகம் என்பது மனத்தை அடக்கி ஒரு வழியில் நிறுத்தி இறைவனை அகக்காட்சியில் கண்டு அவனோடு உள்ளம் ஒன்றுபடுதல். இஃது அக வழிபாடு என ஆகும். சரியை கிரியை யோகம் ஆகிய இவ்வழிபாட்டினை உலகப்பற்றுடன் செய்யாமல் பற்றற்ற நிலையில் செய்தால் அதுவே உண்மை தவமாகும்.
உபாயச்சரியை உண்மை சரியை என்று படிக்கிறோமே, அதுபோல உண்மை என்றால் என்னவென்றால் உலகியல் பற்றி நீக்கி உண்மையான இறைப்பற்றோடு செய்வதுதான் அந்த உண்மை யோகம் என்று பெரு.
உண்மை தவத்தினால் ஆன்மாவினது அறிவு மேலும் மேலும் நுணுகி வரும். அது நுணுகி வர வர அதனை மறைத்து நின்ற ஆணவ மலமும் அதற்கேற்ப தேய்ந்து தேய்ந்து வரும். அந்நிலையில் அவ்வான்ம அறிவின் கண் இறைவனது திருவருள் பதிந்து மேம்பட்டு விளங்கி வரும்.
இதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சத்தினிபாதம் என்று சொல்வார்கள். இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் என்று மூன்று பிரயோகங்கள் இருக்கிறது. நன்மை தீமையை சமமாக கருதி பழகுவது, அதற்கு இருவினை ஒப்பு என்று பெயர். அப்படி அந்த நிலையை நாம் பேணி கொண்டு வர மலம் பரிபாகமாகும். இப்ப இவர்கள் சொல்லுவது மலம் மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டு வரும். மலம் எவ்வளவுக்கெவ்வளவு தேய்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு இறைவனுடைய சக்தியின் அருள் நம் ஆன்மாவிலே பதியும். அதைத்தான் சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள். அது எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவு இருள் போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளிச்சம் பெறும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேணும் எப்படி என்றால், இப்ப திடீரென்று இருள் போய் திடீரென்று வெளிச்சம் பெறுவதில்லை. நான் சொல்வது இயற்கையில் காலை பொழுதை பார்த்தீர்களானால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருள் போகும். இருள் போகிற அளவுக்கு ஒளி வரும். அதுபோலத்தான் இறைவன் இறை வழிபாட்டிலேயும் ஆணவத்தினுடைய சக்தி குன்ற 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 அந்த அளவுக்கு இறை சக்தி பதியும். அதை பின்னாலே படிக்க போறோம். அது அவர்கள் சொல்வார்கள், தரம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள். தரம் என்ற சொல் என்றால் ஒன்றை விட அதிகமானது. அது அது எப்படி சொல்வார்கள் என்றால், அது நான்கு பகுதிகளாக பிரிப்பார்கள். இந்த சத்தினிவாதத்தை நான்கு பகுதிகளாக பிரித்து விட்டு ஒன்று கீழ்நிலை, கீழ்நிலையிலும் கீழ்நிலை, பிறகு மேல்நிலை, பிறகு மேல்நிலையிலும் மேல்நிலை என்று பிரிப்பார்கள். அந்த உயர்நிலைக்கு வருகிற பொழுது முற்றாக இறைவனுடைய சக்தி நம் ஆன்மாவிலே பதியும். அப்பொழுதுதான் ஞானம் என்பது முழுமை பெறும். அது எப்படி சொல்வார்கள் என்றால், மந்தம், இந்த மந்ததரம், மந்தம், மற்ற ரெண்டே எனக்கு மறந்து போச்சு. அப்போ பாடத்துல வரப்போகிறது நான் சொல்லுவேன்.
உண்மை தவத்தினால் ஆன்மாவினது அறிவு மேலும் மேலும் நுணுகி வரும். அது நுணுகி வர வர அதனை மறைத்து நின்ற ஆணவ மலமும் அதற்கேற்ப தேய்ந்து தேய்ந்து வரும். அந்நிலையில் அவ்வான்ம அறிவின் கண் இறைவனது திருவருள் பதிந்து மேம்பட்டு விளங்கி வரும். அதனால் உலக இன்பத்தில் வெறுப்பும் வீட்டின்பத்தில் விருப்பும் வளர்ந்து வரும். ஞான நெறியில் மனம் செல்லும். இப்பக்குவ நிலை உடையவரே சீடராதற்கு ஏற்றவர்.
அதாவது நாங்கள் அங்க படித்தது திருக்குறள்ல படித்தது அறம்பலர பாவந்தேயும் பாவந்தே அறியாமை நீங்கும் அறியாமை நீங்க என்று அது ஒரு வரிசை சொல்லுகிறார் பரிமாளர். அதுதான் இங்கேயும் சொல்லுகிறார். அந்த பக்குவம் வருகிற பொழுது சீடனுடைய மனம் ஆசிரியனுடைய செய்திகளை அப்படியே உள்வாங்குகிற தகுதியை பெறும்.
அதனால் உலக இன்பத்தில் வெறுப்பும் வீட்டின்பத்தில் விருப்பும் வளர்ந்து வரும் ஞான நெறியில் மனம் செல்லும் இப்பக்குவ நிலையை உடையவரே சீடராவதற்கு ஏற்றவர். இங்கே ஆசிரியர் மாணாக்கரை நோக்கி யோகம் நிகழ் புதல்வா என அழைக்கிறார். அம்மாணாக்கர் சரியை கிரியைகளை முற்றச் செய்து யோக நெறியில் நின்று அதன் பயனாக ஞானத்தை பெறுதலில் வேட்கையுற்று இவ்வினாக்களை கேட்கின்றார். ஆகலின் தாம் கூறும் விடைகளை வாங்கிக் கொள்ளும் பக்குவம் அவர்க்கு இருத்தலை நோக்கியே இவ்வாறு அழைக்கின்றார் என்று கொள்ளலாம்.
ஒரு நல்ல ஆசிரியன் மாணவனை நெருப்பான், யாருக்கு இதை கொடுக்கலாம் என்று தெரிந்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு ஆசிரியன் குற்றவாளியாக போய்விடுவான். தகுதி இல்லாதவனுக்கு தகுதியானவற்றை கொடுத்தால் அவன் அதை உதாசீனப்படுத்தி கொடுத்த பொருளையும் கொடுத்த மனிதரையும் இழிவு செய்வான். ஆகவே ஒரு ஆசிரியன் முதல் இதை யாருக்கு கொடுப்பது என்று தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய தமிழ் இலக்கிய நூல்களிலே எல்லாம் இந்த நூல் யாருக்கு படிப்பிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி முன்னே சொல்வார். அதாவது அவர் 7-8 செய்திகள் சொல்வார்கள் முதலிய பொருள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது யாருக்கு இந்த புத்தகத்தை படிப்பிக்கலாம் அப்படி அதை ஒரு ஆசிரியன் தீர்மானிக்க வேண்டும். அதுக்கும் தத்துவ நூல்கள் இந்த சித்தாந்த தத்துவ நூல்கள் படிப்புகிற பொழுது சொல்லுகிறார்கள். நான் அன்றைக்கே சொன்னேன், எவனுக்கு ஆத்ம விசாரம் வருகிறதோ அவனுக்கு ஞானத்தை படிப்பு. மற்றவனை வீணாக பிடித்து இதில் உட்கார வைத்து நாம வேதனைப்படுத்தக்கூடாது என்பது அவருடைய கருத்து. இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். அந்த பக்குவம் உள்ள மாணவன் என்பதை மெய்கண்டார் கண்டுபிடித்து விடுகிறார். கண்டுபிடித்து விட்டு இவரை அழிக்கிற பொழுதே யோகம் நிகழ் புதல்வா, அதாவது உயர்ந்த யோக நிலையினுடைய உச்சியிலே வந்து நீ நிற்கிறாய் என்று அவனை விழிக்கிறதன் மூலமே அந்த தகுதி உனக்கு உண்டு, நான் பாடம் சொல்ல போகிறேன் என்பதை அந்த விழிப்பிலே உணர்த்துகிறார் என்கிறார் உரையாசிரியர்.